ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ அபிராமி அந்தாதி 23வது திருப்பாடல். ஒருமைப்பாடு. எந்த ஒரு முயற்சியையும் இடைவிடாமல் ஊக்கத்துடன் செய்தால்தான் நல்ல பயன் உண்டாகும். இறைவனுடைய திருவுருளை பெறும் முயற்சியிலும் இடைவிடாத ஒருமைப்பாடு இருக்க வேண்டும். அவனுடைய திருவுருளத்தை தியானிக்கும் திறத்திலும் ஒரே குறிப்பாக இருந்து தியானித்து பழக வேண்டும். அம்பிகையின் அருள் பெற்ற அருளாளர்கள் அம்பிகை அருளி செய்த அருட்கண்ணால் அவளுடைய திவ்ய மங்கள வடிவத்தைக் கண்டு இன்புறுகிறார்கள். அம்பிகையினிடம் பக்திபன் உபாசகன் ஒருவன் எவ்வளவுதான் சிறப்பாக பூஜை செய்தாலும் அவன் உள்ளத்தில் அப்பெருமாட்டியின் திருவுருவம் பதியாது. அதாவது புறத்தே காணும் தரிசனத்துக்கு பயன் அகத்திலே தியானிப்பதுதான். அப்படி தியானிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட திருவுருவத்தையே இடைவிடாமல் தியானித்து பழக வேண்டும். இதைத்தான் அபிராயப்பட்டர் போன பாடல்களில் அம்பிகையின் திருவுருவத்தை கண்ணினால் தரிசித்து அதை நெஞ்சத்தில் வாங்கி நிலையாக இருத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். ஆகையால் புறத்தில் நாம் தரிசித்த அம்பிகையின் திருக்கோலத்தை அகத்தில் வைத்து இடைவிடாமல் தியானம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த திருவுருவம் தேஜஸை உடைய வடிவமாக மாறி திவ்யமான காட்சியை காணும் பேறு கிடைக்கும். அபிராயப்பட்டர் அவ்வாறு அபிராமியின் திருவுருவத்தையே எப்பொழுதும் உள்ளத்தையே தியானிப்பவர். வேறு கோலத்தை நினைப்பதில்லை. இதனால் மற்ற கோலங்களை கண்டு வெறிப்பது என்பது அர்த்தமல்ல. உண்மையான உபாசகனாக இருக்கக்கூடியவனுக்கு தெய்வம் ஒன்றே என்ற உண்மை நன்றாக தெரிஞ்சிருக்கும். எல்லா உருவங்களையும் கண்டு வழிபடுவார். ஆனால் தியானம் செய்யும் பொழுது தன் வழிபாடு தெய்வத்தின் கோலத்தை மட்டும் மனதில் பதிப்பார். அந்த தெய்வத்தின் கோலங்களும் பலவாக இருந்தாலும் அவற்றில் ஏதேனும் ஒன்றில்தான் ஈடுபட்டு தியானிப்பார். அப்படித்தான் அபிராமிப்பட்டர் அபிராமி அன்னையின் திருக்கோலத்தில் அல்லாமல் வேறொரு கோலத்தை தம் மனதே கொள்ளவில்லை. அதனால் இந்த பாடலின் முதல் வரியை கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது என்று ஆரம்பிக்கிறார். இப்படி அபிராமிப்பட்டர் கூறுவதனால் இது மற்ற தெய்வங்களிடம் பகை பாராட்டும் இயல்பு என்று சொல்ல முடியாது. உண்மையை சொல்லப்போனால் அவருக்கு அம்பிகையின் பல கோலங்கள் இருப்பினும் அவற்றில் அபிராமியின் திருவுருவக் கோலம் ஒன்றே தியானிப்பதற்குரிய பொருளாக நின்றது. குழந்தையானது பசி வந்தால் தன் தாயை நாடிச் சென்று பால் குடிப்பது போல அபிராமியின் திருக்கோலத்தையே மனதிலே பதித்து தியானம் புரிந்தார் அபிராமிப்பட்டர். அபிராமியனின் திருக்கோலம் மட்டுமே அபிராமிப்பட்டருக்கு நினைவுக்கு இருந்ததால் இந்த முதல் வரியை கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது என்று அழகாக அமைக்கிறார். பிறகு அடுத்த வரியை அன்பர் கூட்டந்தன்னை வில்லேன் என்கிறார். அதாவது அம்பிகையின் அன்பர்களும் தம்முடைய தியானமூர்த்தியோடு உறவான அடியார்களின் கூட்டத்தோடு சேர்ந்திருப்பதையே விரும்புவார்கள். அவர்களை விட்டு பிரிந்து வேறு வகையான கூட்டத்திலே சேருவதற்கு அவர்கள் அஞ்சுவார்கள். ஆனால் அபிராயப்பட்டர் அம்பிகையின் அன்பர் கூட்டத்தினை நின்றும் என்றும் பிரியாமல் வாழ்ந்தார். அதனால் இங்கு அன்பர் கூட்டம் தன்னை வில்லேன் என்கிறார். ஆதலால் முதலில் அபிராமி அன்னையை தியானம் பண்ணும் சாதனத்தில் ஈடுபட்ட அபிராமிப்பட்டருக்கு அது சிறந்த பயன் தரும் வகையில் அமைவதற்கு ஏற்ற பாதுகாப்பு கிடைத்தது. அதாவது தொண்டர் கூட்டத்தின் நட்பு கிடைத்தது. அதனால் அவர் பக்தி மேன்மேலும் வளரலாயிற்று. வீதிக்கு நடுவில் விளக்கை ஏற்றி வைத்தால் அது நிற்காது. சுவர்களால் பாதுகாப்புடைய அறையில் ஏற்றினால் அது தளராமல் நன்றாக எரியும். உள்ளத்தே அம்பிகையின் திருவுருவை வைத்து தியானம் செய்பவருக்கு அந்த தியானத்திற்கு தீங்கு நேராத சூழ்நிலை அமைந்தது. அதாவது அவருக்கு பாதுகாப்பாக அன்பர்களின் கூட்டம் அமைந்தது. அந்த அன்பர்களின் கூட்டத்தில் அவரும் இருந்தார். அவர்களை விட்டு நீங்காமல் அவர்களில் ஒருவராக கலந்து நின்றார். இதனால் கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது அன்பர் கூட்டம் தன்னை வில்லேன் என்றார். மேலும் நாம் எந்த சமயத்தில் இருந்தாலும் சரி, எந்த சமய ஒழுக்கத்தை பின்பற்றினாலும் சரி சரி, அதன் மூலமாக இந்த வாழ்க்கையிலிருந்து உய்ய வழி உண்டு. இயல்பாக நமக்கு கிடைத்த சமயத்தை பற்றி கொண்டு அந்த நெறியிலேயே நின்று ஒழுகினால் நிச்சயமாக நலம் கிடைக்கும். ஆகவே தன் கைப்பிடித்த சமயத்தில் நின்றும் பிறழாமல் வாழ்வது பக்தனுடைய கடமை. தான் நம்பி வாழும் தெய்வத்தை தியானத்தினாலும் அடியார் கூட்டுறவினாலும் அனுபவத்தில் நன்மையை கண்டவர் வேற்று சமயத்தில் புக வேண்டும் என்ற ஆசையை கொள்ள மாட்டார். ஆதலால் இங்கு அபிராமிப்பட்டர் அடுத்த வரியில் பரசமயம் விரும்பேன் என்றார். அவர் பரசமயம் விரும்பேன் என்று கூறியதை பிற சமயங்களை வெறுப்பவர் என்று அர்த்தமல்ல. தன்னுடைய குல ஆச்சாரங்களை அவர் வழுவாமல் கடைபிடிக்கக்கூடியவர் என்பதை வலியுறுத்தவே இங்கு பரசமயம் விரும்பேன் என்றார். அபிராமிப்பட்டருக்கு ஓர் உண்மை தெரியும். ஆயிரம் ஆயிரம் கோலம் எடுத்து அன்பர்களுக்கு அருள் புரிய வரும் அம்பிகை எங்கும் நிறைந்தவள் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அவள் இவ்வுலகத்தில் உள்ள எல்லா பொருள்களிலும் அந்தரியாமியாக இருக்கிறாள். இந்த உலகத்தை கடந்து மனித மனம் எட்டாத இடத்திலும் இருக்கிறாள். எல்லா பொருள்கள் ஊடும் அடங்கி உள்ளே இருக்கிறாள். எல்லா பொருளையும் தனக்குள்ளே அடக்கி அவற்றிற்கு அப்பாலும் இருக்கிறாள். ஆதலால் அடுத்த வரியை வியன் மூ உலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே என்று பாடல் வரியை அழகாக அமைக்கிறார். இங்கு மூ உலக என்பது பூலோகம், பாதாள லோகம், மத்திய லோகம் என்று மூன்று லோகம். இந்த மூன்று உலகிலுமே சக்தியாக அம்பாள் பரிமளிக்கிறாள். அதையும் மீறி அதற்கும் புறம்பே என்கிறார் அபிராமிப்பட்டர். அதை மீறி இருக்கக்கூடிய செயலாக பரவளை தத்துவமாக இருக்கிறார் என்று இந்த பாடலின் வரிய வைக்கிறார். அதாவது விரிந்த மூகுலோகுக்கும் உள்ளே அந்த உலகங்களில் உள்ள உயிர்கூட்டத்தின் உள்ளே அந்தரியாமியாக அம்பாள் நிலவுகிறாள். இந்த பிரபஞ்சத்திற்கு அப்பால் எல்லா பொருளுக்கும் புறம்பேயும் இருக்கிறாள் என்கிறார். மேலும் அபிராமிப்பட்டர் அம்பிகையை தியானம் பண்ணினால் பழைய உணர்வே மாறிவிடுகிறது என்கிறார். உலக எண்ணம் மங்கி போகிறது, மதோன்மத்தமான நிலை உண்டாகிறது. கள்ளை குடித்தவன் பழைய நிலையை மறந்து நிற்பது போல ஒரு வகை போதையிலே நின்று தடுமாறும் உணர்ச்சி அமைகிறது. அம்பிகையை உள்ளத்தையே தியானிப்பதனால் இந்த இன்பம் விளைகிறது. உள்ளே விளைந்த ஆனந்த தேனாக அமுதக்கல்லாக அவள் இருக்கிறாள். இதை அடுத்த வரியில் உள்ளத்தே விளைந்த கல்லே என்கிறார் அபிராமிப்பட்டர். பிறகு இந்த கல்லை உண்டதனால் ஒரு விதமான இன்ப மயக்கம் ஏற்படுகிறது. கல்லை குடிப்பதனால் உண்டாகும் மயக்கத்துக்கு களி என்று பெயர். இந்த கல்லால் உண்டாகும் ஆனந்த அனுபவமும் ஒரு வகை களியே ஆகும். அம்பிகையே ஆனந்த உருவாக இருக்கிறவள் அல்லவா? அதனால் இங்கு அடுத்த வரியை களிக்கும் களியே என்கிறார். இப்படியெல்லாம் உள்ளத்தே நின்று ஆனந்த ஊற்றாக பெருக்கெடுக்கும் அம்பிகை எப்போதும் கண்ணுள் மணியாக நின்று மெய்யான பார்வையை அருள்கிறாள். அன்னையின் அருள் பெற்ற பிறகு காணும் காட்சியே வேறு. அதற்கு முன் பஞ்சபூத பொருளாக தோன்றிய இந்த உலகம் இப்பொழுது அம்மையின் திருவுருவாக தோன்றுகிறது. அவள் அன்பர்களின் கண்ணுள் மணியாக நின்று இந்த காட்சியை காண செய்கிறாள். பக்தர்கள் பால் இரக்கம் கொண்டு இந்த நிலையை அருள்கிறாள். அதனால் அடுத்த வரியில் அழிய என் கண்மணியே என்று இந்த பாடலை அழகாக நிறைவு செய்கிறார். இந்த பாடலின் பொது கருத்தாக அபிராமிப்பட்டர் கூறுவது என்னவென்றால், விரிந்த மூன்று உலகங்களுக்குள்ளும் உள்ளே அந்தரியாமையாக உள்ள தாயே, எல்லா உலகங்களுக்கும் அப்பால் உள்ள பொருளே, நினைப்பவருடைய உள்ளத்தே தம்மை மறக்கும்படி விளைக்கும் கல்லை போன்றவளே, அதனால் கழிக்கின்ற கழிப்பாக இருப்பவளே, இறங்குவதற்குரிய அடியனுக்கு கண்ணில் மணி போல நின்று உண்மை காட்சியை காண உதவுவளே, அடியேன் என்னுடைய திருவுருவை அல்லாமல் வேறு எதையும் என் மனதில் தியான பொருளாக கொள்ள மாட்டேன், நின் நண்பர்களின் கூட்டத்தை என்றும் பிரிந்து நிற்க மாட்டேன், பிற சமயத்தையும் விரும்பேன் என்று இந்த பாடலை அம்பிகையை பார்த்து தியானித்து நெஞ்சிலே நிறுத்தி ஒருமைப்பாட்டினால் இன்பம் விளையும் என்ற கருத்தை உடைய இந்த பாடலை அழகாக அமைத்திருக்கிறார். இப்படியாக அபிராமிப்பட்டர் அபிராமி அன்னையின் மேல் பாடக்கூடிய இந்த சோகங்கள் எல்லாம் ஒரு மந்திர பெட்டகங்கள் போன்றது. ஆதலால் அவர் அருளி செய்த அந்த பாடல்களை நாமும் ஸ்லோகங்களாக பாராயணம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரம் வேண்டுகிறேன். ராதே கிருஷ்ணா.